கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 பதம் 40. நேகாபிக்ரமோ நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபயச்சந்த பக்தி வேதாந்த சுவாமி சௌபாத், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின் செயல் அல்லது புலன் நுகர்வை எதிர்பாராது ஸ்ரீ கிருஷ்ணருக்காக உழைத்தல் என்பதே உழைப்பின் மிக உன்னதமான குணமாகும். இதுபோன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. இந்த சிறு ஆரம்பம் என் நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. ஜட அல்லது பௌதிக நிலைமையில் துவங்கப்பட்ட எதுவுமே முடிவு பெறாவிடில் செய்தவை முழுவதும் வீணே. ஆனால் முடிவு பெறாவிடனும் கூட கிருஷ்ண உணர்வில் துவங்கும் எந்த செயலும் ஒரு நித்தியமான விளைவை உடையது. கிருஷ்ண உணர்வில் நூற்றுக்கு ஒரு பங்கு செயல்படினும் நித்திய விளைவை அது கொடுக்கும். எனவே அடுத்த ஆரம்பம் 2% துவங்கும். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிடில் ஒரு லாபமும் இல்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வின் 0% செய்தான். எனினும் இறைவனின் கருணையால் அவன் இறுதியில் அடைந்த பலன் 100% இருந்தது. இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு நல்ல பதம் இருக்கிறது. தியக்த்வா சுதர்மம் சரணாம்புஜே ஹரே பஜன் பக்தோ த பதே ததோ யதி யத்ர க்வா வா பத்ரம் அபூத் அமுக்ஷ்ய கிம் கோவார்த்தாத்தோ பஜதாம் சுதர்மத. சுயநல முயற்சிகளை விட்டு ஒருவன் கிருஷ்ண உணர்வில் செயல்பட துவங்கி தனது செயல் முடிவு பெறாததால் இழிவதால் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜடநிலை செயல்களை நன்றாக புரிவதனால்தான் என்ன லாபம்? அல்லது கிறிஸ்துவர்கள் கூறுபவன்படி ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலக முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் விளைவுகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யும் சேவை உடலை விட்ட பின்னும் மீண்டும் ஒருவனை இந்த பக்திக்கே கொண்டு வருகிறது. முன்னேற்றத்திற்காக மீண்டும் வாய்ப்பு தரக்கூடியபடி குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுள்ள அந்தணன் அல்லது மிகச் செல்வம் நிறைந்தவனின் குடும்பத்தில் மனித குலத்தில் பிறக்கும் வாய்ப்பினை பெறுவது பற்றி ஒருவன் நிச்சயமாக இருக்கலாம். கிருஷ்ணோணர்வில் செயல்படுவதன் தனிப்பெரும் கருணை இதுவே, தனிப்பெரும் குணம் இதுவே. இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 2 அத்தியாயத்தில் அர்ஜுனன் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றார். இதுக்கு முந்தின பதத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஏஷாதே பிகிதே ஷாங்கே புத்தி யோகே திமாம் ஷுணு புத்தியா யுக்த ஏயா பார்த்தா கர்ம பந்தம் பிரகாசியசி. அவர் சொல்றார், நான் வந்து இதுவரைக்கும் உனக்கு ஷாங்கியத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டுருந்தேன், எது ஆத்மா எது உடல் அதை பத்தி நான் இதுவரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். இப்ப புத்தி யோகத்தை பத்தி எங்கிட்ட இருந்து கேள், புத்தி யோகே திமாம் ஷுணு. ஓ அர்ஜுனா, புத்தி யோகத்தை பத்தி எங்கிட்ட இருந்து கேள். புத்தியா யுக்த யயா பார்த்தா, எவன் ஒருத்த புத்தி யோகத்தின் மூலமா செயல்படுறானோ அவன், ஓ பார்த்தா கர்ம பந்தம் பிரகாசி, அவனை வந்து கர்ம பந்தத்தினால அவன் சிக்கப்பட மாட்டான், கர்ம பந்தம் அவனை ஒன்றும் பண்ணாது. பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவையும் ஜடத்தையும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பத்தி சொல்லிண்டே வந்தார். நிறைய பதங்கள்ல நம்ம இங்க பார்த்தோம். அதை சொல்லி முடிச்சுட்டு இங்கே வந்து புத்தி யோகத்தை பற்றி ஆரம்பிக்கிற. புத்தி யோகம் அப்படின்னா புத்தியை கொண்டு பகவானோட நம்மளை இணைச்சு கொள்றது. அதாவது யோகம் அப்படிங்கிற வார்த்தையானது, அந்த வார்த்தைக்கு பொருள் பகவானோட ஜீவனை இணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. யோகம் அப்படின்னா இணைத்தல்னு பொருள். அது வந்து எந்த விஷயத்தை கொண்டு பகவானோட இணைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யோகமானது பெயரிடப்படுது. கர்மயோகம் அப்படின்னா கர்மத்தை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. ஞான யோகம் அப்படின்னா ஞானத்தை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. அஷ்டாங்க யோகம் அப்படின்னா அஷ்டாங்க வழிமுறையை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. பக்தி யோகம் அப்படின்னா பக்தியை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. புத்தி யோகம் அப்படின்னா புத்தியை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. புத்தி யோகம் அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. புத்தி யோகம் அப்படிங்கிறது பக்தி யோகம் தான். ஆனால் பக்தி யோகத்தை நம்ம சொல்லலாம், பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம். பக்தி யோகம்னா என்ன? பக்தியை கொண்டு பகவானையும் ஜீவனையும் இணைக்கிறது. முதல்ல நான் சொல்லிட்டேன், பக்தினா என்ன? பகவானுக்கு சேவை பண்றது. அப்புறம் எதுக்கு சேவை பண்றது? எப்படி சேவை பண்ணும்? பக்தினா என்ன?
பகவான் மேல பாசமா
இருக்கிறது.
அது பக்தியினுடைய ஒரு செயல்ல ஒன்று, கடவுளை நினைக்கிறது. பக்தினா என்ன? பக்தி அப்படிங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு செலுத்துறது, அவருக்கு சேவை பண்றது, அவரை திருப்திப்படுத்துறது. பகவான் கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு செலுத்துறது, அதுதான் பக்தி. அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. ஆனா ஆரம்ப நிலையில நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கிறது கிடையாது, இல்ல அந்த அன்பு முழுமை பெறாம இருக்கு. நமக்கு அன்பு இருக்கலாம், அந்த அன்பு முழுமை பெறாம இருக்கு. அந்த சூழ்நிலையில நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி பண்றோம். பகவான் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல 12வது அத்தியாயத்துல சொல்வார், நீ எப்பவுமே என்னுடைய என்னை பற்றிய உணர்விலேயே இரு, என்னையே எப்பவுமே நினைச்சென்று. இதெல்லாம் நம்ம சொல்றத கேட்கிறோம். ஆனா அத்தகைய நிலையில நம்ம இல்ல. அத்தகைய நிலைதான் உண்மையில பக்தி யோகம்னு சொல்லப்படுது. அந்த பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப நிலையில அந்த நிலையை அடையறதுக்காக, அதாவது எப்பவுமே சதா சர்வ காலமே பகவானுக்கு பூரண அன்போட சேவை பண்றது அப்படிங்கிற அந்த இறுதி நிலையை அடையறதுக்காக நம்ம ஆரம்பத்துல புத்தியை கொண்டு செயல்படணும். இல்லையா? சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம், சாஸ்திரத்தை படிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது. அதை தெரிஞ்சுட்டு நம்ம நம்மளுடைய புத்தியை உபயோகப்படுத்தி இந்த பக்தி யோகத்தை செயல்படுத்துறோம். நம்ம பக்தி யோகம் தான் பண்றோம், ஆனா நம்ம பகவான் மேல உன்னத அன்புலாம் நமக்கு இன்னும் அடையல. இருந்தாலும் நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி பண்றோம். எது எதை அடிப்படையா வச்சு பயிற்சி பண்றோம்னா, நம்மளுடைய புத்தி அடிப்படையா வச்சு பயிற்சி பண்றோம். ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், இல்ல பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டுக்கிறோம். இதன் மூலமா நம்ம வந்து புத்தியை உபயோகப்படுத்தி பகவானோட நம்மள இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இதுதான் வந்து புத்தி யோகம்னு சொல்லப்படும். பகவான் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல சொல்லுவார், 10வது அத்தியாயத்துல சொல்லுவார் அவர், தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் சதாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் பயாந்ததே. அவர் சொல்லுவார், தேசாம் சதத யுக்தானாம், எப்பவுமே சதா சர்வகாலமும் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், என்னை வந்து அன்போடு எவன் ஒருத்தன் வழிபடுறானோ அவனுக்கு சதாமி புத்தி யோகம் தம், நானே தரேன். எதை? புத்தி யோகம். நானே அவனுக்கு வேணுங்கிற புத்தியை தரேன். எதுக்கு? ஏனமாம் பயாந்ததே, என்னை அவன் வந்தடையறதுக்கு. அந்த ஜீவன் என்ன வந்தடையறதுக்கு என்ன புத்தி தேவையோ அந்த புத்தி யோகத்தை நானே தரேங்கிறேன். அந்த புத்தி யோகத்தை பத்தி தான் இங்க பகவான் கிருஷ்ணர் பேசுற. அதாவது பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, புத்தி யோகம் அப்படிங்கிறது பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. பகவான் கிருஷ்ணர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதத்துல சொல்றார், நேகா விக்ரம நாசோஸ்தி, இதுல வந்து கொஞ்சம் கூட இழப்பே கிடையாது. இந்த முயற்சியில, அதாவது இந்த புத்தி யோகத்துல ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னா, அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, பகவான் கிருஷ்ணருடைய பக்தியில ஒருத்தன் ஆரம்ப நிலையில இருந்தா கூட அவனுக்கு வந்து எந்த ஒரு இழப்புமே கிடையாது. நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே, அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட இதுல வந்து இழப்புங்கிறதே கிடையாது. சொல்பம் அப்பேச தர்மஸ்ய, இதுல ஓரளவுக்கு அவன் முன்னேறி இருந்தா கூட, சொல்பம் சொல்பம் அப்படின்னா கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம், ரொம்ப கொஞ்சோண்டு அவன் வந்து முன்னேறி இருந்தா கூட, சொல்பம் அப்பியஸ்த தர்மஸ்ய கிராயத்தோ மகத்தோ பயார், மகத்தோ பயார், மிகப்பெரிய பயத்துல இருந்து ஒருத்தனை விடுவிக்கும்னு சொல்லப்படும். அதனால இந்த கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னா, அது அவனுக்கு மிகப்பெரிய பயத்துல இருந்து ஒருத்தனை விடுவிக்கும். ஆரம்ப நிலையில ஒருத்தன் இருந்தா கூட சரி, அவனுக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து ஏதோ ஓரளவுக்கு அவன் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருந்தா கூட அதுவே அவனை மிகப்பெரிய பயத்துல இருந்து விடுவிக்கும்னு சொல்லப்படும். அதுதான் கிருஷ்ண பக்தியினுடைய உன்னத நிலை. இங்க வந்து மற்ற விஷயங்கள்ல ஒருத்தன் எவ்வளவுதான் முன்னேறியவனா இருந்தாலும் அவன் இந்த பயத்துல இருந்து விடுபட போறது கிடையாது. இப்ப பாக்கலாம், ஒருத்தர் எந்த எதேதோ விஷயங்களுக்காக வாழ்க்கை முழுக்க வேலை செய்யறாங்க, ஏதோதோ விஷயங்களுக்காக வாழ்க்கை முழுக்க அவங்க செலவழிக்கிறாங்க, ஆனா அவங்க பயம் அவங்க கூட இருந்துட்டே இருக்கு. ஓ மரணம் வந்துருமே, நான் சேர்த்து வச்ச எல்லாம் என்னை விட்டு போயிடுமே, என்ன சேர்த்து வச்சிருந்தாலும் சரி மரணம் வரும்போது எல்லாம் போயிடும். இன்னைக்கு மத்தியானம் கூட நான் சொல்லின்றேன், யாரெல்லாம் என்னெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ எல்லாமே மரணம் வரும்போது போயிடும். ஒருத்தன் வந்து பொடி சொன்னா இருந்தாலும் சரி மரணம் வரும்போது போயிடும். அவன் எவ்வளவுதான் பட்டப்படிப்பு டாக்டர் பட்டம் என்ன வாங்கியிருந்தாலும் சரி மரணம் வரும்போது போயிடும். எவ்வளவுதான் அழகான உடல் இருந்தாலும் மரணம் வரும்போது போயிடும். எவ்வளவுதான் அழகான மனைவி இருந்தாலும் மரணம் வரும்போது போயிடும். எவ்வளவுதான் அழகான சொந்த எவ்வளவுதான் அருமையான சொந்த பந்தம் இருந்தாலும் மரணம் வரும்போது போயிடும். எவ்வளவுதான் பெரிய பங்களா கட்டி வச்சிருந்தாலும் மரணம் வரும்போது போயிடும். எவ்வளவுதான் நீங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். மரணம் எல்லாவற்றையும் வலிச்சிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மரணத்துக்கு அப்புறம் நம்ம கூட வரக்கூடியது அப்படின்னா இந்த புத்தி யோகம், பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டு. இந்த பக்தி தொண்டு நித்தியமானது, இது என்றுமே அழிவுறக்கூடியது கிடையாது. இதுல வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறி இருந்தா கூட, இதுல கொஞ்சம் கூட நம்ம செஞ்சா கூட, இது வந்து நம்மள மிகப்பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும். இப்ப ஒரு பையன், இந்த பையன் வந்து இப்ப 4ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சிருக்கான், 5ஆம் கிளாஸ் போப்பாரான். இவன் படிப்பை இதோடு நிறுத்திடுறோன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் கிளாஸோட நிறுத்திடுறோம். அவன் அதுக்கப்புறம் அடுத்த பிறவி எடுக்கிறான், அவனை 5ஆம் கிளாஸ்ல சேர்க்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்? மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா படிச்சாகணும். நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சீங்க? SSLC படிச்சாரு. இப்ப இவர் அடுத்த பிறவி வரும்போது இவரை நேரடியா +1ல சேர்க்க முடியுமா? முடியாது. அங்க இருக்கான் கோபாலகிருஷ்ணன் இருக்கான். கோபாலகிருஷ்ணனை வந்து நம்ம, நான் சொல்றேன், போன பிறவில அவன் வந்து 12வது வரைக்கும் படிச்சான், இப்ப டைரக்டா காலேஜில் சேர்க்க முடியுமான்னு அவனை? முடியாது. இல்ல, போன பிறவில அவன்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தது, இப்போ அந்த 1 லட்ச ரூபா அவனுக்கு கேட்டா கொடுப்பாங்களா? யாராவது கொடுக்க மாட்டாங்க. போன பிறவில அவனுக்கு ஒரு அழகிய மனைவி இருந்தாங்க, இந்த பிறவில உடனே கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கொடுக்க முடியாது, போன பிறவில இருந்தது எதுவுமே. ஆனா போன பிறவில அவன் பக்தி செஞ்சிருந்தான் அப்படின்னா அந்த பக்தி எங்க விட்டானோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும். அதுதான் பக்தியினுடைய திறமை, பக்தியினுடைய சிறப்பு, மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். நீங்க எங்க விட்டீங்களோ அங்கிருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். மித்ததெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லா மரணத்தோட போயிடும். கர்மா இருக்கும், அதுக்காக வந்து எல்லா மொத்தத்துக்கு ஒட்டு மொத்தமா போயிடுங்கிற அதனுடைய தாக்கம் இருக்கும். இருந்தாலும் பக்தி தொண்டு அப்படியே இருக்கும், பக்தி தொண்டு அப்படியே இருக்கும். இங்க வந்து பக்தி தொண்டுல கொஞ்சம் கூட இழப்புங்கிறதே கிடையாது. ஏன்னா இது இது வந்து ஆத்மா ரீதியானது, ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. மற்றதெல்லாம் இந்த உடல் சம்பந்தமானது, செல்வம், படிப்பு, சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர், உடல் ஆரோக்கியம், அழகு, இது எல்லாமே இந்த உடல் சம்பந்தமானது. ஆனா பக்தி அப்படிங்கிறது ஆத்மா சம்பந்தமானது, ஆத்ம சம்பந்தப்பட்டது. பகவானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான சம்பந்தம். இந்த உறவு நித்தியமானது அப்படிங்கறனால இந்த உறவுல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நித்தியமானது. பகவான் கிருஷ்ணருக்கும் ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு நித்தியமானது. ஜீவரோ சொருப்ப ஹோய் கிருஷ்ணர் நித்தியதாஸ். இதை ஒருத்தன் ஏத்துண்டாலும் சரி ஏத்துக்காலையும் சரி, எல்லாருமே கிருஷ்ணருடைய தாசர்கள் தான், எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான். ஒருத்தன் நாத்திகனா இருந்தாலும் சரி, அந்த நாத்திகனும் கிருஷ்ண பக்தன் தான். எப்படி? அவனுடைய உண்மையான நிலையில, அவனுடைய தற்போதைய நிலையில அவன் கிருஷ்ண பக்தியில இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லோருடைய உண்மையான நிலை கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறேன். அப்படி கிருஷ்ண பக்தியில ஈடுபடக்கூடியதான் ஒவ்வொருத்தருடைய உண்மையான நிலை அப்படிங்கிற காரணத்தினால ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவானது என்றுமே நிலைச்சிருக்கக்கூடியது. அந்த உறவு கொஞ்சம் வந்தாலும் அது விட்டு போன இடத்துல இருந்து அடுத்த பிறவில தொடங்க முடியும். மற்றது எதுவுமே அப்படி நம்ம தொடர முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த கிருஷ்ண பக்தியில எந்த ஒரு இழப்புமே கிடையாதுன்னு. இங்க ஸ்ரீல பிரபுபா ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து ஒரு பதத்தை மேற்கோள் காட்டுறார். ஒருத்தன் எவ்வளவுதான் ஜட லாபங்கள்லாம் பெற்றிருந்தாலும் அதனால என்ன பலன்? ஒருத்தன் 100% வெற்றி அடையலைன்னா அது வீணாயிடுது. ஸ்ரீல பிரபுபா இங்க பொருளுரையில விளக்கம் கொடுக்குற. நீங்க வந்து இங்க இருந்து டெல்லி போகணும்னு நினைக்கிறீங்க, டெல்லி போகணும்னு நினைக்கும் போது வழியில ஒரு ஊர்லயே மாட்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் வந்து தோல்வி அடைஞ்சுதான் கருதப்படும், உண்டா இல்லையா? யாராவது அந்த வெற்றியுடைய பயணம்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு முட்டாளும் சொல்ல மாட்டான். இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறீங்க, வழியில நீங்க வந்து ஆத்தூர்லயே நின்னுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சென்னை பயணம் வெற்றிகரம்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா கிருஷ்ண பக்தியில அப்படி கிடையாது. கிருஷ்ண பக்தியில நம்ம கிருஷ்ண பிரேமையை நோக்கி போய் முன்னேறி சொல்றோம் அப்படின்னா அங்க வழியில நம்ம எங்க நின்றுட்டாலும் அங்க நின்ன இடத்துல இருந்து மறுபடியும் நம்ம போக முடியும். பௌதிக வாழ்க்கையில 100% வெற்றி அடையலன்னா அது வெற்றியே கிடையாது. ஆனா ஆன்மீகத்துல அப்படி கிடையாது, நம்ம எத்தனை சதவீதம் வெற்றி அடைஞ்சாலும் அது வெற்றியா தான் கருதப்படும். எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்துல இருந்து நம்ம தொடங்க முடியும். பௌதிகத்துல எவ்வளவுதான் நம்ம வந்து முன்னேறி நிலையில போனாலும் அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது, அதனால தீமை தான் விளைய போகுது. இந்த ஜட உல வாழ்க்கையினால என்னதான் இன்பம்? இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அஜாமிலனுடைய கதையை சொல்ற. உங்கள அஜாமிலனுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? அஜாமிலனுடைய கதையில பார்த்தீங்க அப்படின்னா, அஜாமிலன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் வசித்தான். அந்த பிராமணன் ஆனவன் பிறப்பால பிராமணனா இருந்தாலும் அவனுடைய தகுதிகளின் மூலமா மிகவும் நீச்சமானவன் ஆனான். அவன் முறையான பிராமணனா தான் இருந்து வந்துருந்தான். ஆனா அவன் காணக்கூடாத ஒரு காட்சியை கண்டான். ஒரு விபச்சாரியும் ஒரு சூத்திரனும் அரவணைச்சிட்டு அவங்க உடலுறவு கொள்றக்கூடிய காட்சியை அந்த பிராமணன் கண்ட உடனே அவனுக்கும் காம ஆசை அவனுக்குள்ளார எழுந்தது. அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருந்தாங்க, இருந்தாலும் அவனுக்கு வந்து தகாத காம ஆசை அவனுக்குள்ளார எழுந்து அந்த விபச்சாரியோட கொண்ட தொடர்பின் காரணத்தினால அவன் தன்னுடைய பிராமண தன்மையிலிருந்து முற்றிலுமா இழந்துட்டான். அவன் எவ்வளவோ பிராமண தன்மைகளை சேர்த்து வச்சிருந்தான், ஆனா அது எல்லாமே அவன் விபச்சாரியோட கொண்ட தொடர்பின் காரணத்தினால எல்லாமே அழிவுற்று விட்டது. அவன் எவ்வளவோ புண்ணியம் சேர்த்து வச்சிருந்தான், ஆனா அந்த புண்ணியம் எல்லாம் பாவம் செஞ்சதுனால கரைஞ்சு போச்சு. அவன் வந்து மிகப்பெரிய பாவி ஆயிட்டான். எல்லா விதமான தவறான செயல்கள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சான். கொலை, கற்பழிப்பு, எத்தனையோ பேரை கொள்ளை செஞ்சு இந்த மாதிரி எல்லா விதமான தவறான செயல்கள்லையும் அவன் வந்து ஈடுபட ஆரம்பிச்சான். ஆனா காலப்போக்குல நான் இங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மரணம் வரும்போது விட்டு போயிடும். மரணம் அவனை நோக்கி வந்தது. யமதூதர்கள் அவனை கொண்டு போறதுக்காக வந்தாங்க. அப்போதைக்கு அவனுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டான். அந்த பையனோட பேர் நாராயணா. அதிர்ஷ்டவசமா அவனுக்கு வந்து நாராயணன்னு பெயர் சூட்டி இருந்தாங்க. ஓ நாராயணா, நாராயணா, நாராயணான்னு கத்துனான். உடனே அங்க விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. என்னடா இது, விஷ்ணு தூதர்கள் இங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி யமதூதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யார் நீங்க? நாங்க இவனை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம், நீங்க எங்களை தடுக்கிறீங்களேன்னு கேட்டான். அப்ப அங்க இருந்த விஷ்ணு தூதர்கள் அவங்க கிட்ட முறையாடுறான், வாதாடுறான். இந்த மாதிரி இவன் இவ்வளவுதான் பெரிய பாவியா இருந்தாலும் இவன் நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லியிருக்கான், அதனால இவன் எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வாதிட்டு கடைசியில அந்த அஜாமிலன யமதூதர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்ம அஜாமிலன் தன்னுடைய பக்தி தொண்டை மீண்டும் தொடர்ந்து அவன் பக்குவப்படுத்தி கொண்டான். இதுல இருந்து என்னன்னா, அஜாமிலன் கொஞ்சம் தான் பக்தி பண்ணான், நாராயணான்னு தன்னுடைய பையனை கூப்பிட்டான். ஆனா பகவான் கிருஷ்ணர் கருணையோட அதை தனக்கு செஞ்ச பக்தி தொண்டா ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இந்த பக்தி தொண்டுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒருத்த முன்னேறி இருந்தா கூட அது அவனை மிகப்பெரிய பயத்தை இருந்து காப்பாற்றும். யமதூதர்களுடைய யமதூதர்கள்ட்ட இருந்து ஒருத்தனை காப்பாற்றும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரெல்லாம் இந்த திருநாமத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா யமதூதர்கள்ட்ட இருந்து காப்பாற்றப்படுவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அடுத்தது மனித பிறவியாவது கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலையோ அவங்களுக்கு இந்த உலகத்துல மனித பிறவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புங்கிறதே கிடையாது. அதுலயும் குறிப்பா கலியுகத்துல. கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பாவகரமான செயல்கள்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. பாவம் இல்லாத செயல் அப்படிங்கறது இன்னைக்கு கலியுகத்தை பார்க்கவே முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாலே பாவம் செஞ்சுதான் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கு. எத்தனையோ பாவத்தை ஒருத்த வந்து அனுபவிச்சாகணும். நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் எத்தனையோ நம்ம விளைவுகளை கஷ்டங்களை அனுபவிச்சாகணும். அதனால இன்றைக்கு மனித சமுதாயத்துல யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க மறுபடி மனித பிறவி எடுப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமே கிடையாது. இன்னும் உறுதியா நம்ம சொல்லலாம், அவங்கள யாருமே மனித பிறவி எடுக்க போறது கிடையாது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முறையாவது இல்ல பல முறையாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி கேட்டு இருக்காங்களோ அத்தகைய நபர்கள் மட்டும்தான் மனித பிறவி எடுக்க முடியும். ஏன்னா மனித பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது, எல்லாருக்கும் அடையக்கூடியது கிடையாது. மனுஷம் ஜென்மம் துர்லபம், இது மிகவும் கடினமானது. ததபி அத்ருவம் அர்த்ததம், இருந்தாலும் இந்த மனித பிறவி ஒருத்தர் வந்து முறையா உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மனித பிறவி ஒருத்தர் முறையா உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும், இருந்தாலும் மக்கள் மனித பிறவை உபயோகப்படுத்தாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. மனித பிறவியை வேற வேற வழிமுறைகள்ல உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி வேற வேற வழிமுறைகள்ல மனித பிறவியை உபயோகப்படுத்துறவனுக்கு மறுபடியும் மனித பிறவி கிடைக்காது. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு இந்த இந்த பூ மாலையை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த பூ மாலையை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தினீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு பூ மாலையை கொடுப்பேன். அதுக்கு பதில நான் இந்த பூ மாலையை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க குரங்கு கையில பூ மாலையை கொடுத்த மாதிரி பிச்சு பிச்சு குரங்கு பிச்சு பிச்சு அந்த பூ மாலையை தூக்கி போட்டீங்கன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த பூ மாலையை கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன். அதே மாதிரிதான் பகவானும் இந்த மனித பிறவியை ஒரு குறிப்பிட்ட பயனுக்காக கொடுக்குறார். எப்படி இந்த பூ மாலையை நான் உங்க கையில கொடுக்குறனோ அதே மாதிரி பகவான் இந்த மனித பிறவி அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்காரு. இந்த பூ மாலையை நீங்க முறையா உபயோகப்படுத்த நன்மை கிடைக்குது அப்படின்னா ஏன் முழுமையா செய்யக்கூடாது, ஏன் இதுல தீவிரமா செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரமா செயல்பட்டு அவன் கிருஷ்ண பக்தியில பக்குவத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படியே அவன் முயற்சி பண்ணும்போது அவனால பக்குவத்தை அடைய முடியலனாலும் அடுத்த பிறவியில அவன் வந்து ஒரு நல்ல பிராமண குடும்பத்திலேயோ உள்ள ஒரு நல்ல வைஷ்ணவ குடும்பத்திலேயே பிறந்து அதுல இருந்து அவனுடைய பக்தி அவன் தொடர்ந்து முன்னோக்கி போறதுக்கு அவன் ரொம்ப உதவியா அமையும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க.
மரணத்தை பற்றி பக்தர்களும் பக்தர் இல்லாதவங்களுக்கும் இல்லை, இப்போ எல்லாரும் எதை தான் இருந்தாலுமே அல்லாது இழந்துட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி, என்ன சேர்த்து வைங்க என்ன உடல் தகுதி இருந்தாலும் சரி எவ்வளோ பலத்தாலும் இருந்தாலும் இறக்குறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கேன். அப்படி இறக்கும்போது பக்தர்களுக்கும் பக்தர் இல்லாதவர்களுக்கும் உள்ள மரணத்தினுடைய வழியை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
பக்தர்களும் மரணத்தை சந்தித்தாகணும், அபக்தர்களும் மரணத்தை சந்தித்தாகணும். அப்படி மரணத்தை ரெண்டு பேருமே சந்திக்கும் போது பக்தனுக்கும் அபக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இப்ப ரொம்ப எளிமையானது, நீங்க ஒரு குடிசையில குடியிருக்கீங்க, நான் உங்களை பங்களாவுக்கு வான்னு கூப்பிடுறேன், நீங்க சந்தோஷமா போவீங்க சந்தோஷமா வருவீங்க, அதுல நீங்க வருத்தப்பட போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த குடிசை மேல பற்றுதல் இருந்தது அப்படின்னா, இந்த குடிசையிலே நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த உடல்ல இருந்து வெளியில போவீங்க, அந்த குடிசையில இருந்து வெளியில போவீங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மரணத்தை அடையும் போது அவங்க வந்து எப்படி இருந்தாலும் மறுபடி தனக்கு நல்ல உடலாவது கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்கு. அவன் அதுல உறுதியுடையவனா இருக்கான். நான் இந்த குடிசையில இருக்கேன், எனக்கு கண்டிப்பா அடுத்து பங்களாதான் அப்படிங்கறதுல அவன் உறுதியோட இருக்கான். அதனால எப்படி இருந்தாலும் அவன் வந்து மறுபடி மனித பிறவியாவது எனக்கு நிச்சயம், மறுபடி நான் கிருஷ்ண பக்தருடைய வீட்லயாவது நான் கண்டிப்பா பிறப்பேன், அதனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இந்த குடிசையை விட்டு நான் போறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, இந்த உடலை விட்டு நான் போறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அப்படிங்கறதுல கிருஷ்ண பக்தன் உறுதியுடையவனா இருக்கான். அந்த அறிவு அவனுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மரண வலி அவனுக்கு வர்றது கிடையாது, அவன் அந்த மரண வலியை உணர்றது கிடையாது. மரண வலி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்த உடலை இந்த நம்ம வந்து நம்மளை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால தான் நமக்கு மரண வலி வருது. நம்ம இந்த உடல்ல இருந்து அடையாளப்படுத்தி கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வலி வர்றதுக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன், நான் அடிக்கடி கொடுக்கக்கூடிய உதாரணம் தான். உங்களுக்கு வந்து ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காரை எவனாவது வந்து இடிச்சுட்டானா உடனே நமக்கு வலிக்குது, உண்டா இல்லையா? நமக்கு உடனே ரொம்ப வலிக்குது, ஐயோ இடிச்சுட்டானே அவங்க கூட போய் சண்டை போட போறோம். நம்ம ஒரு சிலர் அழுவுறதெல்லாம் பாக்குறோம், ஐயோ போச்சே எனக்கு என்ன எது போச்சே உடஞ்சு போச்சே நசுங்கி போச்சே சொட்டை விழுந்துருச்சே கிராச் விழுந்துருச்சே அப்படின்னு அழுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுவே நீங்கள் ரோட்டில் போறீங்க, ரோட்டில் போகும்போது எத்தனையோ கார் ஆக்சிடென்ட் ஆகிறத எத்தனையோ கார் பார்க்குறோம், எத்தனையோ கார் நசுங்கி போகிறத பார்க்குறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? மிஞ்சி மிஞ்சி போனால் உச்சி கொட்டிட்டு போகிறோம், பாவம் நசுங்கி போச்சு அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்படுறோமா? கிடையாது. ஏன்னா இந்த காரோட நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம், அந்த காரோட நம்ம அடையாளப்படுத்துறது கிடையாது. நம்ம எந்த காரோட அடையாளப்படுத்துறோமோ அந்த காரு சேதமடையும் போது நம்ம வந்து வருத்தப்படுறோம், அது நமக்கு பலி கொடுக்கக்கூடியதா இருக்கு. எந்த காரோட நம்ம நம்மளை அடையாளப்படுத்தலையோ அந்த காருக்கு தொந்தரவு வரும்போது அந்த கார் சேதமடையும் போது நம்ம வலி வலியை அனுபவிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த உடல் வந்து ஒரு கார் மாதிரி தான், ஒரு யந்திரம் தான். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இது வந்து ஒரு யந்திரம், இந்த உடலை வந்து ஒரு யந்திரத்துக்கு ஒப்பிடுறார் கிருஷ்ணர். ஆத்மா பிரயாணிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எந்திரம் இது. எப்படி ஒரு பயணி பிரயாணிக்கிறதுக்கு, நீங்க பிரயாணம் பண்றதுக்கு உங்களுடைய கார் உபயோகமா இருக்கோ, அதே மாதிரி ஆத்மா பிரயாணம் பண்றதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு யந்திரம் தான் இந்த உடல். அதனால பகவான் கிருஷ்ணர் சொல்ற பிரகாரம், இந்த யந்திரம், இந்த யந்திரத்து மேல, இந்த கார் மேல, உடல் அப்படிங்கிற ஒரு கார் மேல நமக்கு பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுல வலியை உணர்வோம். இந்த உடல் அப்படிங்கிறது மேல நமக்கு பற்றுதல் இல்லை அப்படின்னா நம்ம வலியை உணர மாட்டோம், உண்டா இல்லையா? உங்களுடைய காரு சேதமடையுது, பரவாயில்ல எனக்கு இன்னொரு நல்ல காரு கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க இது சேதமடைறதை கண்டு வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டோம். ஆனா இந்த காரு சேதமடையும் போது எனக்கு அடுத்து காரு கிடைக்குமா கிடைக்காதா, போச்சே என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்னு இருந்ததுன்னா வலி அதிகமா இருக்கும். ஒருத்தன் வரா, உங்க காரை நான் நசுக்கி போடுறேன், உங்க காரை நான் வந்து, உங்க கார் பழசாயி போச்சு, உங்க கார் பயனற்றதா இருக்கு, இல்ல புதுசாவே இருந்தாலும் சரி நான் உனக்கு அடுத்து ஒரு நல்ல காரு தரேன், இந்த காரை நீ தூக்கி போட்டுரு அப்படிங்கிறான். அப்ப நீங்க வருத்தப்பட போறீங்களா? கண்டிப்பா வருத்தப்பட மாட்டீங்க. மகிழ்ச்சியோட நீங்க இந்த காரை விட்டுட்டு வேற காருக்கு நீங்க ஏறி உட்காந்து போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த உடலை விட்டுட்டு நம்ம போகும்போது கிருஷ்ணர் இங்க நமக்கு உறுதி கொடுக்குறார். எப்பா நீ வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டினா உனக்கு கண்டிப்பா நல்ல பிறவி நிச்சயம்ங்கிறார். அப்படி இருக்கும்போது எவன் வருத்தப்பட போறான்? வருத்தப்பட மாட்டான். அதனாலதான் கிருஷ்ணர் ஆரம்பத்திலே சொன்னார், கதாசுன கதாசுன்ச்சு நானு சோ சந்தி பண்டித அர்ஜுனன் கிட்ட சொன்னார், ஏ வருத்தப்பட வேண்டாதவற்றுக்காக நீ வருத்தப்படுற, இந்த உடலுக்காக நீ வருத்தப்பட்டு பண்டிதா. ஓ அர்ஜுனா, நீ வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்க, வருந்தின் இருக்க. அறிஞர்கள் மாண்டவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ வருந்துவது கிடையாது. ஏன்னா எல்லாமே காரு தான், அழியக்கூடியது இந்த காரு தான், உள்ள இருக்கக்கூடிய பிரயாணி அழிய போறது கிடையாது. இத வந்து ஒருத்த உணரணும், படிப்படியா ஒருத்தன் உணர்வான். அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தனுக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பயமா இருக்கும். ஆனா எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில இருக்கானோ, எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறானோ, அவனுக்கு மரண பயம் அப்படிங்கிறது இருக்காது. ஆரம்ப நிலையிலேயே இங்க மிகப்பெரிய நிலைக்கு போறது கிடையாது. அப்படியே அவனுக்கு மரண பயம் இருந்தா கூட அந்த பயத்துல இருந்து அவனை காப்பாற்றக்கூடிய விதத்துல இந்த பக்தி யோகமானது அமையும். அதுதான் இங்க சொல்லப்படுது. இந்த பதத்துல நம்ம பார்த்தோம், அதுதான் இந்த பதத்துல சொல்லப்படுது. தியாயத்தோ மகத்தோ பயாத், தியாயத்தை அப்படின்னா விடுவிக்கிறது, மகத்தோ பயாத் மிகப்பெரிய பயத்துல இருந்து இது விடுவிக்கும். ஒருத்தர் கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் செஞ்சாலும் சரி, அவனை நோக்கி யமதூதர்கள் வரப்போறது கிடையாது. யமதூதர்களை இன்னும் சொல்ல போனா மரண பயம் அப்படிங்கிறது யமதூதர்களை பார்த்து அதனால வரக்கூடிய பயம். யமதூதர்கள் மிகவும் கோரமானவர்களா இருக்காங்க. யமதூதர்கள் வரும்போது இவனுக்கு தன்னுடைய எல்லா செஞ்ச பாவமெல்லாம் ஞாபகத்துல வரும், அதனால அவன் வந்து பயத்தை அடையிறான். யாவோ ஒருத்தன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றானோ அவன் வந்து யமதூதர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் மரணத்துல இருக்கக்கூடிய வேறுபாடு. அதுவே கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் பக்குவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. அவனுக்கு வந்து முழுமையா அவன் உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கான். கிருஷ்ண பக்தியில எவன் ஒருவன் பக்குவம் அடைஞ்சிட்டானோ அவன் முழுமையா இந்த உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கான். அப்படி உடல் உணர்வுல முழுமையா விடுபட்டு இருக்கும் போது அவன் உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. கிருஷ்ண பக்தியில பக்குவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் நேரடியா பாக்குறான், விஷ்ணு தூதர் உழுது கூட்டிட்டு போறாங்க, போயிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்க போறான், அவ்வளவுதான். அதுல என்ன கஷ்டத்தை இருக்குது? ஒண்ணும் கிடையாது. நம்ம எந்த அளவு கிருஷ்ண பக்தியில முன்னேறி இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மரண பயத்துல இருந்து விடுதலை பெற முடியும். இந்த விஷயங்கள்ல உள்ள எந்த அளவு கிருஷ்ண பக்தியில முன்னேறமோ அந்த அளவுக்கு நம்ம ஜட விஷயங்கள்ல இருந்து பற்றற்று இருப்போம். ஜட விஷயங்கள்ல பார்த்தோம்னா வேத சாஸ்திரத்துல கொடுக்கப்படுது, பரத மன்னர் பாகவதத்துல சொல்லப்படுது. பரத மன்னர் இந்த உலகத்தை துறந்து போகும்போது கிருஷ்ண பக்தியில அவர் வந்து மிகச்சிறந்த மன்னராக இருந்தார். கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு கொண்டு அதே சமயத்துல மன்னராக இருந்தார். அவர் வந்து வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து காட்டுக்கு போவாங்க, அதன் பிரகாரம் முழுமையாக கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதுக்காக. அதன் பிரகாரம் அவர் வந்து காட்டுக்கு போறார். இந்த அவருக்கு எவ்வளவோ சொத்து இருந்தது, எவ்வளவோ பெரிய ராஜாங்கம் இருந்தது, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்கு போறார். அப்படி காட்டுக்கு போகும்போது அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது அப்படிங்கறத பாகவத வர்ணிக்குது. ஒருத்தர் மலம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மலத்தை சீண்டி கூட பார்க்க மாட்டான், அது அதை யாரும் பார்க்க மாட்டான். ஐயோ இந்த மலத்தை நான் விட்டுட்டு போறேன்னு யாராவது வருத்தப்படுவாங்களா? வருத்தப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்து இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போனாராம். ஸோ அதெல்லாம் அது வந்து உயர்ந்த நிலை, அவருக்கு மொத்தமா பற்றுதல் அப்படிங்கறத இல்லை. அது
சொன்ன முந்தின பிரிவில் நம்ம செஞ்ச பக்தி திரும்ப அடுத்த பிரிவு நம்ம சொல்கிறோம். இந்த பிரிவு எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், வந்த பக்தி ஆரம்பிக்கணும்னா எந்த நிலையிலேருந்து ஆரம்பிக்க முடியும்,
அடிப்படை காரணமே பாவம் செஞ்சதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கான். அப்ப ஒருத்தன் எந்த நிலையில பக்தி ஆரம்பிக்கிறான், பக்தி ஒருத்தன் எந்த நிலையில வேணாலும் ஆரம்பிக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் பக்தியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் பக்தியை எடுத்துக்கொள்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து சுக்ருதி சேரும் போது அவன் பக்தியை எடுத்துக்கிறான். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இது வந்து வேத சாஸ்திரத்துல தெளிவா ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமன சந்தில சொல்லியிருக்காரு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆதவ் ஸ்ரத்தா தத்த சாது சங்க பஜனா கிரியா அனர்த்த நிவிருத்தி. இதெல்லாம் இதுதான் வந்து வழிமுறை. முதல்ல நம்ம கிருஷ்ண பக்தியை பூர்ணமா அடையறதுக்கு முதல்ல இருக்கக்கூடியது ஆதவ் ஸ்ரத்தா, முதல்ல பகவான் மேல ஒரு நம்பிக்கை, இந்த பக்தி தொண்டு மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தறியும் அவன் வந்து சாது சங்கத்தை எடுத்துக்கொள்றான். சாது சங்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது சாதுக்கள் அவனுக்கு சொல்லுவாங்க, ஏய் நீ இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் செய்யணும், நீ பாகவதம் படிக்கணும், கோயிலுக்கு போகணும், பிரசாதம் எடுத்துக்கொள்ளணும், பகவான் முன்னாடி வந்து விழுந்து வணங்கணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், நீ உன்னை வந்து பகவான் கிட்ட சரணடையணும், இதெல்லாம் பக்தர்கள் சொல்லும் போது அதெல்லாம் கேட்டு அவன் பயிற்சி பண்றான். இதை பயிற்சி பண்ணக்கூடிய நிலை வந்து பஜன கிரியா. அப்படி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்கிட்ட இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் அவனை விட்டு போகும், அவங்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவனை விட்டு போகும். அது அனர்த்த நிவிருத்தி. அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து இந்த பக்தியில உறுதியாகுவான். அவன் வந்து அவனுக்கு திடமான நம்பிக்கை கிடைக்கும். நிஷ்டா, நிஷ்டா அப்படின்னா திடமான நம்பிக்கையுடைய நிலை. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியில கொஞ்சம் ருச்சி கிடைக்கும். பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலை மேல அவனுக்கு ருச்சி தென்பட ஆரம்பிக்கும். அந்த ருச்சி தென்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலப்போக்கில் அவனுக்கு பகவான் மேல பற்றுதல் வரும், அசக்தி. பகவான் மேல பற்றுதல் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பாவா, பாவா அப்படின்னா பகவானுடைய அன்பு, பகவான் மேல இருக்கக்கூடிய தூய அன்பு தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய நிலை. அந்த பாவா கடுத்து அவனுக்கு வந்து அந்த பாவா நிலை முற்றும் போது பிரேமை நிலையை அடையலாம். இதுதான் கிருஷ்ண பக்தி ஒருத்த முன்னேறதுக்கான வழிமுறை. இப்ப நீங்க ஸ்ரத்தா ஆரம்ப நிலையில எப்படி ஒருத்தன் வரான்னு கேக்குறீங்க. ஆரம்ப நிலையில ஒருத்தன் வர்றதுக்கு ஸ்ரத்தா நம்பிக்கை, எவன் ஒருத்தன் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்கோ சாது சங்கம் கிட்டுதோ அவன் இந்த கிருஷ்ண பக்தியை ஆரம்பிச்சிடறான். எவன் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்குதோ அவனுக்கு சாது சங்கத்துக்கு பகவான் கிருஷ்ணரே ஏற்பாடு பண்ணுவார். கண்டிப்பா கிருஷ்ணரை ஏற்பாடு பண்ணுவார் சாது சங்கத்துக்கு. நம்பிக்கையோட எவன் ஒருத்தன் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமுடையவனா இருக்கானோ அவனுக்கு கிருஷ்ணர் ஏதோ விதத்துல ஏற்பாடு பண்ணுவார். அதை நம்ம பல பக்தருடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஒரு சில பக்தர்கள் யாரெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி வந்தறியும் அப்படி கற்பூர மாதிரி பத்திக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிருஷ்ண பக்தி கிடைச்சறியும் அப்படி கற்பூர மாதிரி பத்திப்பாங்க. உடனே அவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உடனே விதிமுறைகள்லாம் பின்பற்றுவாங்க, உடனே அவங்க வந்து எத்தனையோ செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா சாது சங்கம் கிடைச்சு கோயிலுக்கு வருவாங்க, நிகழ்ச்சிக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, விஷயங்கள்லாம் விட்டுருங்க விட்டுருங்க 100 தடவை சொன்னா கூட அப்படியே மந்தமா வந்துருப்பான். ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு சுக்ருதி இருக்கு, ஒரு சிலருக்கு சுக்ருதி இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்ல போனா அப்படி சுக்ருதி இல்லைன்னா கூட அவன் தீவிரமா எடுத்துக்கிட்டான்னா அவன் வேகமா வர முடியும். ஸோ இந்த சாது சங்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அவனுக்கு சாது சங்கம் கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணிடுவார். எவன் ஒருத்தனுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்குதோ அவனுக்கு அந்த ஸ்ரத்தா இருக்கும்போது கிருஷ்ணர் அவனுக்கு சாது சங்கத்தை ஏற்பாடு பண்றார். அத்தகைய நபருக்கு சாது சங்கம் கிடைச்சது அவன் டக்குன்னு புடிச்சுக்கிறான். ஆனா அந்த ஸ்ரத்தா எப்படி வருது அப்படின்னா, ஸ்ரத்தா வர்றதுக்கு சுக்ருதி காரணமா இருக்கு. ஒருத்தன் வரான், அவனுக்கு வந்து ஏதோ வரான், கோயிலுக்கு வரான், சாமி கும்பிட்றான், இல்லை ரோட்ல போயிட்டு இருக்கான், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனத்தை கேட்குறான், எங்கேயோ போறான், பிரசாதம் கிடைக்குது பிரசாதம் சாப்பிட்றான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோயிலுக்கு வர்றான், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சுத்துறான், ஊட சுத்துறான், குறுக்க ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது, ஸோ அதனால கிருஷ்ணன் நினைக்கிற ஓ என்னுடைய கோயிலை நான் வந்து பரிகிரமா பண்ணியிருக்கான். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறோங்கிறது தெரியாமலே அவன் எத்தனையோ கிருஷ்ணருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கான். உன் பேர் என்ன? ஹரி. ஸ்கூல்ல உனக்கு என்ன பேர்? ஹரிஹர சுதன். ஸ்கூல்ல எல்லாம் ஹரின் தான் கூப்பிடுவாங்களா அவனை? ஹரிஹரின்னு ஸ்கூல்ல இவனை எத்தனையோ பசங்க கூப்பிடுறாங்க, அந்த பசங்க எல்லாம் இவனை கூப்பிடுறாங்க. ஆனா அது கிருஷ்ணருடைய திருநாமமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அதனால சுக்குருத்தியை சேர்த்துப்பாங்க, நன்மையை சேர்த்துட்டே இருப்பாங்க. அப்படி சுக்குருத்திகளை சேர்க்க 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 ஒரு காலத்துல அவங்களுக்கு வந்து ஸ்ரத்தா வரும், நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரும்போது அவங்களுக்கு சாது சங்கம் கிட்டுச்சுன்னா உடனே எடுத்துப்பாங்க. சுக்குருத்தினா அதான் இந்த விஷயங்கள்,
நல்ல விஷயம்,
நல்ல விஷயங்கள் சேர்றது அது ஒவ்வொன்றும். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசுரத்தாதி கியானீச்ச வரதர்ஷபா. நாலு விதமான சுக்ருத்தினர்கள் எங்கிட்ட சரணடைறாங்க. யார் வந்து துன்பத்துல இருக்காங்களோ, பணம் வேண்டாங்களோ, கேள்வியுடையவர்களோ, ஞானத்தை அடைய விரும்புறாங்களோ, அவங்க எல்லாம் எங்கிட்ட சரணடைறாங்க சுக்ருத்தினா அப்படின்னு கிருஷ்ணர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற. சுக்ருத்தினர் அப்படின்னா யார் ஒருத்தவங்கிட்ட சுக்ருத்தி இருக்குதோ அவங்க சுக்ருத்தினர்கள் அழைக்கப்படுறாங்க. சுக்ருத்தினர் அப்படின்னா நல்லோ, யார் ஒருத்தவங்க வந்து நல்ல விஷயங்கள், நல்ல பண்பு, நல்லோர் அல்லது புண்ணியம் செய்தோர். ஆனா இங்க வந்து புண்ணியம் செய்தோர் அப்படின்னா உடனே நம்மளுடைய கணக்கு வந்து நல்ல தான தர்மம் பண்றது, ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, இந்த புண்ணியத்துக்கு போயிடும். ஆனா இந்த புண்ணியத்தை இங்க சொல்ல, பக்தி சம்பந்தப்பட்ட புண்ணிய காரியங்கள் செய்யறது, பக்தி சம்பந்தப்பட்ட செயல்கள், பக்தி சம்பந்தப்பட்ட புண்ணியங்களை யார் ஒருத்தவங்க சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க சுக்குருத்தினர்கள். மரணம் வரும்போது பல்லாயிரக்கணக்கான தேல் கொட்டின வலியை ஒருத்தன் வந்து அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அஜாமிலனுக்கு அந்த வலி இருந்ததா? இருந்தது. அந்த வலியில தான் அவன் அலறி நாராயணனை கூப்பிட்டான், பையனை கூப்பிட்டான். அந்த வலி இருந்தது, அந்த வலியில தான் அவன் வந்து அலறி நாராயணனை கூப்பிட்டான். வலி இல்லைன்னா அவன் அதை யோசிச்சிருக்க மாட்டான். வலி கண்டிப்பா உண்டு எல்லாருக்கும். நாம பாக்குறோம் எத்தனையோ பேர் வழியில தான் அலறான், வழியில தான் எல்லாரும் அலறான். சாஸ்திர பிரகாரம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் எப்படி உடலை விடுறான் அப்படிங்கிறது, ஏன் ஒருத்த வந்து ரொம்ப பயத்துல ரொம்ப வழியில உடலை விட்டான் அப்படின்னா அவன் வந்து மலம் சிறுநீர் கழிப்பான். நிறைய பேர் நீ தெரிஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், மரண நேரத்தில் வந்து மலம் சிறுநீர் கழிப்போம். அப்படி கழிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வழியில் உயிரை விட்டுருக்காங்க, நரகத்துக்கு போயிருக்காங்கிறது கன்ஃபார்ம், தெளிவு சாஸ்திரம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்க அந்த மாதிரி, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கலியுகத்தில் எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க நிறைய பேர். ஏன்னா இந்த உடலில் வந்து 9 துவாரங்கள் இருக்குது. 9 துவாரங்களில் ஆத்மா வந்து ஏதாவது ஒரு துவாரத்தின் மூலமாக போகும். கீழ் துவாரத்தின் மூலமா ஆத்மா வெளியில போகும்போது அது கீழ் லோகத்துக்கு போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை.